நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
செய்திச் சுருளில் முதலில் தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மானிய திட்டங்களில் பாதி திட்டங்கள் தகுதியற்றவை என்கிறது விசாரணை. வளரும் நாடுகளில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க அவசர நிதி தேவை என்கிறது உலக சுகாதார நிறுவனம். ஜெஸ்டா பொதிகளை கையாளுபவர்கள் மற்றும் பணியாளர்கள் அடுத்த வாரம் வேலை நிறுத்தம் செய்வார்கள். இனி செய்திகளை விரிவாக பார்ப்போம். விளையாட்டு மானிய முறைகேடு, ஸ்போர்ட்ஸ் ராட்ஸ் ஸ்கேண்டல் என்று அழைக்கப்படும் திட்டங்களில் கிட்டத்தட்ட பாதி திட்டங்கள் தகுதியற்றவை என்று சொல்லப்படுகிறது. இந்த பின்னணியில் விளையாட்டு மானிய முறைகேடு குறித்த உண்மை சொல்வதற்கு ஸ்காட் மாரிசன் தயங்குகிறார் என்று எதிர்க்கட்சியான லேபர் கட்சியின் தலைவர் அந்தனி அல்பனீசி குற்றம் சாட்டியுள்ளார். கோயலிஷன் அரசின் 100 மில்லியன் டாலர் திட்டத்தின் கீழ் நிதி அளிக்கப்பட்ட திட்டங்களில் 43% நிதி பெற தகுதியற்றவை என்று தணிக்கை அதிகாரிகள் செனட் குழு விசாரணையில் நேற்று தெரிவித்தனர். சில திட்டங்கள் ஆரம்பத்தில் ஸ்போர்ட்ஸ் ஆஸ்திரேலியாவால் தகுதியானவை என மதிப்பிடப்பட்டன. ஆனால் நிதி கையொப்பம் இடப்பட்ட நேரத்தில் சூழ்நிலைகள் மாறிவிட்டன என்று தணிக்கை அதிகாரி பிரையன் பாய்ட் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தையும் ஆஸ்திரேலிய மக்களையும் பிரதமர் ஸ்காட் மாரிசன் தவறாக வழிநடத்தியதாக அந்தனி அல்பனீசி கூறினார்.
What we have here is not just ineligible projects funded, we've also got volunteers in community sporting based organisations spending hundreds and hundreds of hours putting forward submissions to a scheme that they thought would be funded on the basis of merit and we now know was all about politics.
ஆனால் அந்தனி அல்பனீசி இரட்டை வேடம் போடுவதாக நிதியமைச்சர் மத்தியாஸ் கோமன் விமர்சித்தார்.
When the assessments were made in relation to the various project applications, not a single project which received funding had been assessed as ineligible. That is in contrast to what happened in Anthony Albanese's own portfolio when funding allocations were made under a program that he was overall the cabinet minister with responsibility for, which were in fact ineligible.
ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள வளர்ந்து வரும் நாடுகளில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க அவசர நிதி தேவை என்று உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது. கொரோனா வைரஸ் பரவி மேலும் 121 பேர் சீனாவில் இறந்துள்ளதை அடுத்து மொத்தமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை 1380 உயர்ந்துள்ளது. நேற்று மட்டும் புதிதாக 5000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த தொற்று ஏற்பட்டுள்ளதாக பதிவாகியுள்ளது. இந்த எண்ணிக்கை அதிகரித்திருந்தாலும் சீனாவுக்கு வெளியே இந்த வைரஸ் பரவும் வீதம் குறைந்திருப்பதாக தெரிகிறது. இந்த வைரஸ் மேலும் பரவாமல் தடுக்க ஆசிய பசிபிக் நாடுகளை தயார் நிலையில் வைத்திருக்க அதிக நிதி தேவைப்படுகிறது என்று உலக சுகாதார நிறுவனத்தின் சுகாதார அவசரகால திட்டத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் மைக் ராயன் கூறினார்.
There are many countries in Central Asia, in South Asia, the Western Pacific and the small island nations are very exposed in a situation like this. We saw the impact that measles had on the health system in Samoa and the Western Pacific, so we have to get systems ready.
கொரோனா வைரஸ் காரணமாக ஆஸ்திரேலியாவிற்கு வருவதற்கு தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ள சீன மாணவர்கள் தமது படிப்பை ஒத்திப்போட வேண்டும் என்று கேன்பரா பல்கலைக்கழகம் கோரியுள்ளது. இதற்கிடையில் சீனாவிலிருந்து மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இங்கு வருவதற்கு விதித்திருந்த பயண தடையை அரசு இன்னொரு வாரத்திற்கு நீட்டியுள்ளது. அரசின் இந்த முடிவு சீன அரசை கோபப்படுத்தியுள்ளது. அரசின் முடிவை அதீத கட்டுப்பாடு என்று ஆஸ்திரேலியாவின் சீன தூதரகம் விமர்சித்துள்ளது. ஆனால் பயணத்தடையை நீட்டிக்க வேண்டியது அவசியம் என்று Nine Network நேர்காணலில் பீட்டர் டட்டன் கூறினார்.
I don't think we can go against the medical advice. The medical advice was clear. Now, over the next week, maybe that changes and maybe they take a different view. And we're very conscious of the impact on the Australian economy, on tourism, on the international student market and many other businesses that obviously are impacted. But I think the view clearly within the Chinese community here is that we're doing the right thing.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். ஜெட்ஸ்டார் விமான சேவை நிறுவன பொதிகளை கையாளுபவர்கள் மற்றும் விமான நிலைய பணியாளர்கள் அடுத்த வாரம் 24 மணி நேரம் வேலை நிறுத்தம் செய்வார்கள் என போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் TWU அறிவித்துள்ளது. ஓய்வு நேர இடைவெளிகள், வாரத்திற்கு 30 மணி நேரம் வேலை செய்வதற்கான உத்தரவாதம் மற்றும் ஊதிய உயர்வு என்ற விடயங்களில் ஜெட்ஸ்டார் வரையறுத்துள்ளவை தமக்கு ஏற்புடையவை அல்ல என்று TWU காரணம் கூறியுள்ளது. சிட்னி, மெல்பர்ன், அவலான், பிரிஸ்பர்ன், கெய்ன்ஸ் மற்றும் அடிலைட் விமான நிலையங்களில் February 19 எதிர்வரும் புதன்கிழமை 250 மேற்பட்ட ஜெட்ஸ்டார் ஊழியர்கள் வேலைநிறுத்தம் செய்வார்கள் என்று TWU கூறுகிறது. ஒரு பட்ஜெட் விமான நிறுவனமான ஜெட்ஸ்டார் 3% வருடாந்திர ஊதிய உயர்வை வழங்க நிர்பந்திப்பது பிற தனியார் துறை நிறுவனங்கள் வழங்கும் ஊதிய உயர்வை விட அதிகமாக உள்ளது என்று ஜெட்ஸ்டார் குரூப் தலைமை நிர்வாகி கேரத் எவன்ஸ் கூறினார்.
We have strong contingency in place to deal with this action. We're currently working through that contingency. We believe that our international business will be fairly unaffected. We're working through the implications for our domestic business. The focus, though, of course, is on our customers and very much minimizing the disruption for those customers and getting them away on their journeys as quickly as possible.
இனி இன்றைய நாணய மாற்ற நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 67 அமெரிக்க சதங்கள், 121 இலங்கை ரூபாய் 83 சதங்கள், 47 இந்திய ரூபாய் 83 காசுகள், 93 சிங்கப்பூர் சதங்கள், 2.77 மலேசிய ரிங்கிட். இனி விளையாட்டு செய்தியில் டென்னிஸ். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெறும் நியூயார்க் ஓபன் போட்டியின் 2nd சுற்றில் ஆஸ்திரேலிய வீரர் ஜார்டன் தாம்சன் வெற்றி பெற்றுள்ளார். 7-6, 7-2, 6-7, 3-7, 3-3 என்ற செட் கணக்கில் முன்னணி வீரர் ஜான் ஐஸ்னரை வெற்றி பெற்றது பலரையும் ஆச்சரியத்திற்குள்ளாக்கியுள்ளது. கடந்த ஆண்டு இதே போட்டியில் ஜான் ஐஸ்னரிடம் தோற்றுவிட்ட ஜார்டன் தாம்சன் இந்த வருடம் அவரையே வெற்றி கொண்டு கால் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகியுள்ளார். நாளை நடைபெறும் காலிறுதிப் போட்டியில் இத்தாலிய வீரர் ஆண்ட்ரியா செப்பியுடன் ஆட இருக்கிறார் ஜார்டன் தாம்சன். SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த், மிகமூட்டமான காலநிலை 28 செல்சியஸ். அடிலைட், மிகமூட்டமான காலநிலை 24 செல்சியஸ். மெல்பர்ன், காலையில் புயலடிக்க வாய்ப்புண்டு, மழை பின்னர் தளியும், 21 செல்சியஸ். ஹோபார்ட், மழை ஓயும், 19 செல்சியஸ். கேன்பரா, மழை இடியுடன் கூடிய மழை பெய்யலாம், 29 செல்சியஸ். சிட்னி, மாலையில் ஆங்காங்கே மழை பொழியும், 27 செல்சியஸ். பிரிஸ்பேர்ன், மழை பெய்யும் சாத்தியம் உண்டு, 32 செல்சியஸ். டாவின், மிக மூட்டமான காலநிலை 34 செல்சியஸ். சாம் ரவுலி என்ற நிழற்பட கலைஞர் எடுத்த சுரங்கப்பாதை சண்டை, சப்வே ஸ்கொபிள் என்ற தலைப்பில் வெளியான நிழற்படம், நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் இன் லண்டன் என்ற அருங்காட்சியகம் வழங்கும் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆஃப் த இயர் பீப்புள்ஸ் சாய்ஸ் அவார்டு விருதை வென்றுள்ளது. இந்த போட்டிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட 48,000 நிழற்படங்களில் 25 நிழற்படங்கள் இறுதி சுற்றுக்கு தேர்வாயிருந்தன. 2nd மதிப்பிடப்பட்ட நிழற்படத்தை விட 28,000 வாக்குகள் அதிகம் பெற்று சாம் ரவுலி எடுத்த நிழற்படம் வெற்றி பெற்றுள்ளது. சுரங்கப்பாதை சண்டை என்ற தலைப்பில் அவர் எடுத்த படம் லண்டனின் சுரங்கப்பாதை ரயில் மேடைகளில் 2 எலிகள் ஒருவருக்கொருவர் சண்டையிடும் பரபரப்பான புகைப்படம். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.